السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد: يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நண்பனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்நல பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தாலா மனித வாழ்க்கைக்கு அழகான வழிகாட்டுதலாக சம்பூர்ணமான மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்லாஹு தாலா யாவற்றையும் அறிந்தவன். கடந்த காலங்களை, நிகழ்காலங்களில், வருங்காலங்கள், இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் தெளிவாக அறிந்தவன். அவனுடைய அறிவுக்கு எல்லை கிடையாது. இதெல்லாம் அல்லாஹுக்கு தெரியாது, இதையெல்லாம் அல்லாஹ் அறிய மாட்டான் என்று யாராகிலும் ஒருவர் நம்பினால் அவர் குஃப்ர் என்கின்ற இறை நிராகரிப்பிற்கு ஆளாகி விடுவார். எல்லா விஷயங்களையும் மனிதர்களால் அறிய முடியாது. மனிதனுடைய அறிவு மட்டுப்படுத்தப்பட்டவை, எல்லாத்தையும் விளங்கவும் முடியாது. எல்லா அறிவும் ஆற்றலும் பெற்றிருக்கிற அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதுதான் சரியானது, அதுதான் முடிவானது. அது அல்லாமல் இறைவனுடைய வார்த்தைகளுக்கும் அவனது வழிகாட்டுதல்களுக்கும் நாம் விளங்கியிருக்கிறோம், அவனை விட அறிந்திருக்கிறோம், அவனை விட விசாலமாக நாம் விளங்கியிருக்கிறோம் என்று யாராகிலும் ஒரு மனிதன் சொல்வானானால் அவன் ஃபிரௌனை போன்றவன். ஃபிரௌன் அப்படித்தான் சொன்னான், ஆனா ரப்புக்கும் உள்ள ஆலா என்று சொன்னான், நான் உயர்ந்த இறைவன் என்பதாக. இந்த உலகத்திலே அவனால் செயல்படுத்தப்பட்ட அத்தனையுமே அவனுக்கு தான் நன்கு தெரியும். அவன் சொல்லுகிறான், இப்படி செய்யுங்கள், இதை பின்பற்றுங்கள், இதை எடுத்துக் கொள்ளுங்கள், இதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் அதை தலை சாய்த்து விட்டு கேட்டுவிட்டு போக வேண்டியதானே தவிர, அதற்குரிய ஆய்வுகளிலே ஈடுபட்டு எதிர்மறையான விஷயங்களிலே நம்முடைய அறிவை பயன்படுத்துவது என்பது அல்லாஹுக்கு செய்கிற மிகப்பெரிய பான செயலாகும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் நம்மை தான் அழைக்கிறான். நம்மை அழைத்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே முழுவதுமாக நுழைந்து விடுங்கள். மூமினானவர்களே என்று அழைத்து ஏன் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்ல வேண்டும்? மற்றவர்களை நீங்கள் இஸ்லாத்தினை நுழையுங்கள் என்று சொன்னால் அது யதார்த்தமானது, சரியானது. இங்கே மூமின்களே என்று அல்லாஹ் அழைத்து விட்டு உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் முழுமையாக இஸ்லாத்திலே நுழைந்து விடுங்கள். வலா தத்தபீ ஹுத்வாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய வழியை நீங்கள் பின்பற்றி செல்லாதீர்கள். அப்படி நீங்கள் இன்னவுளுக்கும் அதுவும் முபீன். ஏனென்று சொன்னால் அவன் உங்களுக்கு மிகப்பெரிய பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான். எப்பவுமே அவன் நல்லது உங்களுக்கு சொல்ல மாட்டான், நல்ல சிந்தனைகளை உங்களிலே உருவாக்க மாட்டான், நல்ல எண்ணங்களுக்கு இடமளிக்க மாட்டான். அவன் உங்களுக்கு மிகப்பெரிய விரோதி, அவன் உங்களுக்கு நண்பன் அல்ல. எனவே அவனது வழியை பின்பற்றாதீர்கள். வலா ஃபைன் ஸலல்தும் மின் பாதி மா ஜாஅத்ஹுமுல் பையினாத்து. இதுதான் தெளிவானது, இதுதான் விளக்கமானது, விவரமானது என்று நீங்கள் அறிந்த பின்னால் நீங்கள் தடுமாறுவீர்களானால், இதுல அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கலாமே, இப்படி சொல்லி இருந்தால் நல்லா இருக்குமே, ஏன் அல்லாஹ் இந்த மாதிரி செய்தான் அந்த மாதிரி செய்தான் என்று உங்களது அறிவை நீங்கள் பயன்படுத்தி ஒரு தடுமாற்றம் ஏற்படுமானால், காலமோ அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ அசீசுன் ஹகீம், அல்லாஹ் மகத்தானவன் கண்ணியமிக்கவன், யாவற்றையும் நுட்பமாக அறிந்தவன் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய அறிவில் குறைவில்லை, நம்முடைய அறிவில் தான் குறைவு இருக்கிறது. நம்மெல்லாம் அப்படித்தான் நினைப்போம், திருமணம் முடித்து இன்னும் கணவனும் மனைவியும் சரியான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்க மாட்டார்கள், அதற்குள் அவர்களுக்குள் மரணம் வந்துவிடும், யாரோ ஒருவர் இறந்து விடுவார். அல்லாஹ் இப்படி செஞ்சிட்டானே, இந்த உலகத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கலையே அப்படின்னு பாதிக்கப்படுவதை மனம் சொல்லலாம். அல்லாஹ் பொறுத்திருக்க கூடாதா, இந்த காரியம் நடந்து அவர் மரணித்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று நம்முடைய அறிவு சொல்லலாம். அதற்கு இடமளித்து விடக் கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்களும் இப்படிப்பட்ட சிந்தனைகளும் ஷைத்தானிலிருந்து உருவாகவை. எனவே எச்சரிக்கையாக இருங்கள், ஒருபோதும் உடைய வழியை பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவருடைய அறிவு என்ன என்பதனை தெளிவாக்கி விட்டார். அல்லாஹ்வுடைய அறிவு விசாலமானது, அதற்கு எல்லை கிடையாது, அது உறுதியானது, எந்த மாற்றத்திற்கும் இடமில்லாதது என்பதனை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். திருத்தூதர்களின் மூலமாக இதுதான் நேரிய மார்க்கம், இதுதான் நேரிய வழி என்பதனையும் சொல்லிவிட்டான். இவ்வளவு தெரிந்த பிறகும் பிடிவாதமாக யாராகிலும் உங்களது மனதிலே நீங்கள் அது அல்லாஹ்வுடைய அறிவின் மீது குறை நினைக்கவில்லை, அது கூட அவசியமில்லை, ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. அல்லாஹ் இந்த மாதிரி செஞ்சுட்டானே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என்று ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டாலும் கூட அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை விட நுட்பமான அறிவுள்ளவன், மகன் கண்ணியமானவன் என்பதனை அல்லாஹ் எச்சரிக்கையோடு சொல்லி காட்டுகிறான். இது மனித அறிவுக்கு இங்கே முக்கியத்துவம் கிடையாது, முதல்ல அதை நம்ப வேண்டும். அல்லாஹ் நம்மை விட அறிவு மிக்கவன், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதர்கள் மனிதர்கள் தான் என்று சொன்னாலும் கூட உலகத்திலே அனுப்பப்பட்ட அத்தனை மனிதர்களிலும் அவர்கள் உயர்வானவர்கள், அறிவு மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள். நபிமாருடைய அறிவிலும் நாம் குறைவுபடுத்தக்கூடாது. அதுபோலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் நம்மை விட 100 மடங்கள், 1000 மடங்கு அறிவுள்ளவர்கள். இன்றைக்கு அவருடைய அறிவை பற்றி விமர்சனம் செய்யப்படுகிறது, பரிகாசம் செய்யப்படுகிறது. எவ்வளவு நிலையிலே வந்து தாழ்ந்து நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று நம்ப வேண்டும். இதனால் அவர்கள் வகி இறங்குகிற காலத்திலே இருந்தவர்கள். வகி இறங்குவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் ஓத கேட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இவர் திருக்குர்ஆனுடைய விளக்கம் உள்ளவர், இவரிடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள். இவர் ஹதீஸுடைய விளக்கம் உள்ளவர், இவரிடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள். இவர் மார்க்க சட்டங்களை விளங்கியவர், இவரிடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ்வால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். நீங்களும் நானும் அப்படி அல்ல. இவர் மசூத் ரலியல்லாஹு தஆலாவை குறித்து சொல்லியிருக்கிறார்கள், இவர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவை குறித்து சொல்லியிருக்கிறார்கள், ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து சொல்லியிருக்கிறார்கள். திருமறையை உங்களுக்கு விளங்க வேண்டுமா, உங்களால் விளங்க முடியாது, இவரிடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அறிவிலே நம்மை விட 1000 மடங்கல்ல, 1000 மடங்கு உயர்வானவர்கள். அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கருத்திலே அவர்கள் ஒன்றுபடுகிறார்கள் என்று சொன்னால், அதில்தான் அல்லாஹ் தஆலாவுடைய அருள் இருக்கிறது என்பதை விளங்க வேண்டும். அதற்கு மாற்றமான கருத்து சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. எத்தனையோ காலங்களுக்கு பின்னால் வாழ்கிறவர்கள் நாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பார்த்ததில்லை, ரசூலுல்லாஹியை பார்த்தவர்களையும் பார்த்ததில்லை, அவர்களை பார்த்தவர்களையும் பார்த்ததில்லை. நமக்கு என்ன அறிவு ஞானம் வந்து விட்டது?
பெருமானார் சல்லாசனுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அடுத்து உள்ள இமாம்கள் நம்மை விடவும் பன்மடங்கு பன்மடங்கு அறிவுள்ளவர்கள். திருக்குறானை விளங்கி, திருக்குறானை ஆய்வு செய்து, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஆய்வு செய்து, பெருமானாருடைய வாழ்க்கை முறைகளை ஆய்வு செய்து, அந்த பண்டைய காலத்திலே மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அறிந்தவர்கள். அந்த ஞானம் எல்லாம் நமக்கு கிடையாது. மேலோட்டமாக அரபி வாசகங்களை படிக்கிறோம், அதை அப்படியே மொழிபெயர்த்து விட்டு போய் கொண்டிருக்கிறோம். அது குர்ஆன் மொழிபெயர்ப்பு வந்த உடனேயே நீண்ட காலமாக இந்த குர்ஆன் மொழிபெயர்க்கப்படவில்லை. சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் தான் தமிழில் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு வந்தது. அதுக்கு முன்னால் ஆள் இல்லையான்னு கேட்டா இருந்தாங்க. ஏன் மொழிபெயர்க்கலன்னா, திருக்குறானுடைய மொழிபெயர்ப்பு தமிழில் கொடுத்து விட்டால் குர்ஆனுடைய வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்களை முழுமையாக கொடுக்க முடியாது. ஏன் ஒரு 20% கூட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கருத்தும் கருத்தும் விளக்கமும் பொதிந்திருக்கிற அந்த மறைக்கு தமிழில நேரடியாக வார்த்தைகளுக்குரிய அர்த்தத்தை கொண்டு வந்து விட்டால் இவர்கள் குழம்பி போய் விடுவார்கள், தப்பும் தவறமாக விளங்கிக் கொள்வார்கள். எனவே அவர்களை அது வழிகாட்டிலே கொண்டு சேர்த்துவிடும் என்ற காரணத்திற்காகத்தான் அந்த காலத்தில் உள்ள பெரும்பெரும் ஆலிம்கள் எல்லாம் தமிழிலே குர்ஆனை மொழிபெயர்க்காமல் விட்டு போனார்கள். எத்தனையோ மொழிபெயர்ப்புகளை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கீழக்கரையில அடங்கப்பட்டிருக்கிற சதக்கத்துல்லா அப்பா அவர்கள் எத்தனையோ அரபு கிதாபுகளை கிரந்தங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் குர்ஆனை மொழிபெயர்த்திருக்க முடியாதா? செய்யாததுக்கு காரணம், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு அதை படிக்கிறவர்களுக்கு குர்ஆனை விளங்க முடியாது. குர்ஆனை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம்ங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த வார்த்தைகளுக்கு தமிழிலும் மற்ற மொழிகளிலும் குர்ஆனுடைய வசனங்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள், அவைகள் தெய்வீக வசனங்கள். அதற்கு இந்த உலகத்திலே விளக்கம் சொல்வதற்கோ அதுக்கு அதை விளங்கி வைப்பதற்கோ எந்த சக்தியாலும் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதுதான் அதுக்கு விளக்கம், வேற எந்த விளக்கமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே பயிற்சி பெற்ற சஹாபாக்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் விளக்கம். அதை நம்ப வேண்டும். அதே அல்லாது நான் குர்ஆனை விளங்கி இருக்கிறேன், மொழிபெயர்ப்பெல்லாம் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது, யாருக்குமே கிடையாது. நாமெல்லாம் குர்ஆனுடைய தப்சீர்களை எழுதி வைத்த இமாமுகளுடைய கருத்துக்களைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோமே தவிர சுயமாக அதற்கு நாம் விளக்கம் சொல்வதில்லை, சுயமாக விளக்கம் சொல்லவும் கூடாது. அப்படி சொல்லிவிட்டால் அவர் பெரும் பாவி ஆவார் என்ற எச்சரிக்கைகளும் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதுதான் மார்க்கம், அது அல்லாத மார்க்கம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜின் போது முக்கியமான விஷயங்களை சொன்னார்கள். அதில் ஒரு வார்த்தை இப்படி சொன்னார்கள், கால ஃபி ஹஜ்ஜத் நபி, ஃபி கால நபி ஃபி ஹஜ்ஜத்தில் விதாயி அலா குல்லு ஷைன் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி தஹத கதமய்ய மௌலூன். அறிந்து கொள்ளுங்கள், ஜாஹிலியா என்கின்ற அறியாமை காலத்தினுடைய அத்தனை பழக்க வழக்கங்களும், அத்தனை பேச்சுக்களும், அத்தனை செயல்பாடுகளும் என்னுடைய காலுக்கு கீழே நான் புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை அது தெரியுமா? இந்த உலகத்திலே 63 ஆண்டு கால வாழ்க்கையிலே 23 ஆண்டு காலங்கள் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருந்த எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் ஒழித்தவர்கள் பெருமானார்கள். தைரியமாக சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதரும் அப்படி சொல்லவில்லை. அறியாமை காலத்து ஆண்டாண்டு காலங்களாக 1000 ஆண்டுகளாக இருந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நான்னுடைய காலுக்கடியிலே நான் புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அறியாமை விளக்கி இருப்பார்கள், அறியாமை எந்த அளவுக்கு வேறோடு அறிந்தெறிந்திருப்பார்கள். ஆனால் இந்த சமுதாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை ஒழித்து அந்த சமுதாயத்திலே வந்த நாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறனா, அறியாமை தான் இப்போதே பின்பற்றி போய்க் கொண்டிருக்கிறோம். சில பேர்கள் நினைப்பார்கள், நாங்க முதல்ல எதுவுமே தெரியாம தான் இருந்தோம், இந்த அஜித் மார்க்கம் சொல்றதை நம்பிட்டு தான் இருந்தோம், இப்ப எப்ப அந்த வஹாபியத்து தௌஹீது எல்லாம் எப்ப வந்ததோ அப்பதான் எங்களுக்கு அறிவு வந்துச்சு, அப்பதான் விஷயங்கள் மார்க்கம் விளங்கிச்சுன்னு. நிச்சயமாக சொல்கிறேன், மார்க்கத்தை நீங்கள் விளங்கவில்லை, அறியாமையின் இன்னொரு அறியாமைக்கு தாவி இருக்கிறீர்கள்.
முதலே அறியாமையில இருந்தீர்கள், இன்னொரு அறியாமைக்கு தாவியிருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் முன்னோர்களுடைய பேச்சுக்களை நாம் எடுப்பதில்லை. திருக்குறானுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கத்தை புறக்கணிக்கிறோம், சஹாபாக்கள் சொன்ன விளக்கத்தை புறக்கணிக்கிறோம், அறியாமையின் பக்கம் தான் நாம் திரும்பி இருக்கிறோமே தவிர உண்மையை விளங்கவில்லை, இன்னும் ஹக்கை விளங்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் ஏராளமான விஷயங்கள் இருந்தன. நான் முன்பு கூட பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜு செய்கிற போது இந்த சஃபா மர்வாவுக்கு மத்தியில சை செய்கின்ற ஒரு அமல் இருக்கிறது ஹஜ்ஜில், அது வாஜிபு, செய்ய வேண்டும் கண்டிப்பாக. சஹாபாக்கள் அதை கொஞ்சம் யோசித்தார்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு. அறியாமை காலத்தில் அந்த சை செய்வது கிடையாது. இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவியார் அவர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணீரை தேடி ஓடினார்கள். அதுக்கு பிறகு நீண்ட காலங்களாக அது நடந்து கொண்டிருந்தது, அதுக்கு பிறகு விட்டு போய்விட்டது. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், காபத்துல்லாவுக்குள்ள எந்த தவறையும் செய்யக்கூடாது. ஹரம் ஷரீஃபில் வெளியிலிருந்து பாவம் செய்யறான், பள்ளிவாசல் குழந்தை செய்யும் போது அது இன்னும் கொஞ்சம் கடுமையாகிறது இல்லையா? அதுபோலத்தான் ஹரம் ஷரீஃபில் எந்த தவறும் பாவமும் நடக்கக்கூடாது. அந்த காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அங்கே நிர்வாணமாக என்ன செய்வார்கள், காபத்துல்லாவை தவாப் செய்வார்கள். ஆண்கள் பகலிலும் பெண்கள் இரவிலுமாக நிர்வாணமாக தவாப் செய்வார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நாம் தவாப் செய்கிற போது அழுக்கான பாவம் அடைந்திருக்கிற உடைகளை அணியக்கூடாது. ஏன்னா இந்த உடைகளை அணிந்துதான் பாவம் செய்கிறோம். அந்த உடைகளை செய்திருக்கிற அந்த நிலையில இருக்கிற உடைகளை அணிந்து கொண்டு தவாப் செய்யக்கூடாது. எனவே நிர்வாணமாக தவாப் செய்கிறோம் என்று காரணங்களை சொன்னார்கள். ஒரு நாள் ஒரு ஆணும் பெண்ணும் அப்படி இரவனுடைய அந்த ஆரம்ப நேரம், இரவு ஆரம்பிக்கிற நேரம் பகல் முடிகின்ற நேரத்தில் பெண்கள் வந்துவிட்டார்கள். அப்போ ஒரு ஆண் தவாப் செய்து கொண்டிருக்கிறான். நிர்வாணமாக இரண்டு பேர்களுக்கும் மத்தியில் இச்சை உண்டாகிவிட்டது. அவர்கள் மறைவுக்காக காபத்துல்லாவுக்கு உள்ளே போய் விபச்சாரம் செய்து விட்டார்கள், தவறான செயலில் ஈடுபட்டு விட்டார்கள். அது உள்ள போய் செய்யறது எவ்வளவு பெரிய பாவம், அல்லாஹ்வுக்கு பொறுக்கவில்லை. அல்லாஹ் அவர்கள் இருவர்களையும் கற்களாக மாற்றிவிட்டார், கல் உருவங்களாக மாற்றிவிட்டார். இது என்ன செய்தார்கள், அதற்கு பிறகு உள்ளவர்கள் அந்த கற்சிலைகளை அகற்றி அறமுல ஒரு ஓரத்தில் வச்சிருந்தாங்க. எதுக்குன்னா படிப்பினைக்காக, உள்ள போய் தவறு செய்தா இப்படித்தான் ஆவீங்கன்னு படிப்பினைக்காக வச்சிருந்தாங்க. காலங்கள் செல்ல செல்ல தலைமுறைகள் மாற மாற அந்த சம்பவம் எல்லாத்துக்குமே யாருக்குமே அறியாமல் போய்விட்டது. இந்த கற்சிலைகளையும் காபத்துல்லாவில் வைக்கப்பட்டிருக்கிற சிலைகளை போன்று நினைத்து அதையும் வணங்க ஆரம்பித்தார்கள். அந்த வைக்கப்பட்ட இடம் தான் சஃபா மர்வா என்ற அந்த இடத்துல அந்த மலைக்குண்டின் மீது வைத்திருந்தார்கள். எனவே அதையும் வணங்க ஆரம்பித்தார்கள். இஸ்லாம் வந்த பிறகு அதையெல்லாம் அகற்றப்பட்டு போய்விட்ட பின்னால் சஹாபாக்களுக்கு ஒரு யோசனை, இந்த இடத்துல தானே அந்த அசிங்கமான சிலையை வச்சிருந்தாங்க, நம்ம எப்படி இங்க சரி செய்யறது? அதனால சரி செய்யறதுக்கு தயங்கினாங்க. இந்த விஷயத்தை கூட அல்லாஹ் என்ன செய்யவில்லை, விடவில்லை. அவர்களுக்கு சொன்னான், சம்பவம் நடந்தது இடைக்காலத்தில் நடைபெற்றது, அதை கருத்திலே கொள்ள வேண்டாம். சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள், நீங்கள் அதற்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுங்கள், சரி செய்யுங்கள், அது குற்றமாகாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். ஒரு சின்ன அறியாமைதான், இப்படி நடந்திருக்கிறதே அதனால இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு அறியாமை அல்லாஹ் விளக்கினான், ஆ வசனத்தை இறக்கி வைத்தான். அது தவறான நம்பிக்கை, மூல நம்பிக்கை, அதை பின்பற்ற வேண்டாம். என்னுடைய அடையாள சின்னங்கள் அவைகள், எனவே சரி செய்யுங்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு எல்லா முஸ்லிம்களும் அங்கே சரி செய்கிறோம். அதுபோலத்தான் கடந்த காலங்களிலே இன்னொரு வளமை இருந்தது. ஹஜ்ஜுக்கு ஏறாம் கட்டி விட்டால் முன்வாசல் வழியாக வந்து போக மாட்டார்கள், பின்வாசல் வழியாகத்தான் வந்து போவாங்க. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க, ஏறாம் கட்டப்பட்டு விட்ட பிறகு முன்வாசல் வழியாக வந்து விட்டால் பரக்கத்து போய்விடும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து வராது, அப்படி இப்படின்னு நம்பி இருந்தாங்க. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பின்வாசல் வழியாக வருவதன் மூலம் எந்த நன்மையும் கிடையாது, எந்த ரஹமத்தும் வர போறதில்லை. வலாக்கின் மனிதக்கா யாருக்கு ஏற்படும் என்று சொன்னால், யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது அவர்களுக்கு தான் நன்மை கிடைக்கும். இப்படி எல்லா செயல்பாடுகளின் காரணமாக, தவறான புரிதலின் காரணமாக நன்மை ஏற்பட்டு விட போவதில்லை. எனவே புயூத்தம் அபுவாபிகா, நீங்கள் ஏறாம் கட்டிய பின்னாலும் வீட்டினுடைய முன்வாசல் வழியாக வந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். இப்படி அறியாமை ஒவ்வொன்றாக கலைந்த மார்க்கம் இஸ்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய திருமண உறவுகளும் அப்படித்தான் தவறாக இருந்தது. இத்தாவுடைய காலங்களில ரொம்ப கொடுமை செய்வார்கள் பெண்களை. ஒரு வருடம் வரையிலும் இதா இருக்க வைப்பார்கள். அந்த ஒரு வருடம் எப்படி இருப்பாங்கன்னா, அது உடுத்த துணி அதே ஒரே துணியோடு இருப்பாங்க, மாற்று துணி கொடுக்க மாட்டார்கள். அந்த ஒரு வருடம் வரையிலும் குளிப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், குளிக்க கூடாது. அவங்க நினைச்சு வச்சிருந்த சட்டம் இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய பழக்கம் இருக்கு. வர்ற பின்னாடி ஒரு வருஷம் வரைக்கும் குளிக்க மாட்டாங்க, துணியை மாத்த மாட்டாங்க. ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா, அந்த பெண்மணி இதா இருக்கிற அந்த பெண்மணியினுடைய இடத்திற்கு ஒரு கால்நடை அனுப்புவார்களாம். ஆடு மாடு இது மாதிரியான கால்நடை அனுப்புவார்கள். அந்த பெண் உடலிலே சேர்ந்திருக்க அழுக்கை குளிப்பதற்கு முன்னால் அந்த கால்நடையினுடைய உடலிலே தேய்த்து கொண்டு சுத்தம் செய்வாளாம். அது மேல தேய்ச்சிக்கிறது, அதனுடைய வாடை தாங்க முடியாமல் சில நேரங்களிலே அந்த உயிரினம் இறந்து போய்விடும். அதுக்கு பிறகு அவள் வெளியிலே வருவாள், ஆடை அணிந்துகிட்டு வெளியிலே வருவாள். வருகின்ற போது ஒட்டகத்தினுடைய சாணத்தை எடுத்து முன்னால் எரிந்து கொண்டே வருவாள். அப்படித்தான் போன இந்த மாதிரியெல்லாம் இருந்த வழக்கத்தை மாற்றி இதான்னு சொன்னா என்ன, அது எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் வரையறுத்தது. பெண்கள் அந்த மாதிரி அடைக்கப்பட்டிருப்பதை பெரும் கொடுமையாக கருதி அந்த பழக்கத்துக்கெல்லாம் முற்றுகை முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு செல்லலாம் சொன்னார்கள். இதா இருக்கிறது இந்த காலத்திலே, அவங்க வெள்ள துணியை தான் போட்டிருக்கணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்மள்கிட்ட நிறைய பேர்த்த பழக்கம் இருக்கு. அந்த இறந்து போன அந்த கணவன் அவருடைய சகோதரியாக இருந்தால் அந்த சகோதரிக்கு இவர் வெள்ள துணி வாங்கி கொடுப்பார். இன்னும் சில ஊர்களில கையில எல்லாம் கொடுக்கறது இல்ல, அப்படி தூக்கி வீசுவார். அது உடம்புல படுற மாதிரி வெள்ள துணி தான் போடணும்னு அவசியம் இல்ல. செல்லதாவது சொன்னார்கள், வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடாது, அது மருதாணியாக இருந்தாலும் சரியே. ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்டாரே, ரசூலுல்லாஹ், தன்னுடைய மகளுக்கு இதா இருக்கிறால் அவருடைய கண்ணிலே நோய் ஏற்பட்டிருக்கிறது, கண்வழி வந்திருக்கிறது, எனவே சுருமாயிடலாமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. வாசனை பொருள், வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடாது. நகை போன்ற அணிகலன்களை அணியக்கூடாது. அது எந்த நகையாக இருந்தாலும் சரி, தங்கம் தான் என்பதல்ல, வெள்ளியோ பிளாட்டினமோ இரும்போ பித்தளையோ கண்ணாடியோ அல்லது பிளாஸ்டிக்கோ எதுவாக இருந்தாலும் சரி அதை அணியக்கூடாது. அது அல்லாமல் வீட்டிலே சாதாரணமாக இருக்கலாம், சமையல் செய்யலாம், தொழுகலாம், எல்லாம் செய்யலாம். மகரமானவர்களை தவிர மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்று சொன்னால் அவங்க எல்லா காலத்திலையும் தான் பார்க்கக்கூடாது, இதா இருக்கிற காலத்தில் மட்டுமல்ல. அந்த பெண் யாரையெல்லாம் திருமணம் உடுப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறாரோ அவர் பார்த்துக் கொள்ளலாம், அவர் பேசிக் கொள்ளலாம். மற்றவர்கள் எல்லா காலத்திலையும் பார்க்க முடியாது, பேச முடியாது. அது மாதிரி இதாவுடைய காலத்திலும் இன்றைக்கு கூட எப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள், பெண்ணு அவருடைய பேர மக்களை கூட விடுவதில்லை. ஆண்வழி பேர மக்கள் என்று சொன்னால் பார்த்துக் கொள்ளலாம், பெண்வழி பேர மக்கள் என்று சொன்னால் பார்க்க கூடாது என்று தடை செய்கிறார்கள். அடுத்த சகோதர சமயத்தை சேர்ந்தவர்கள், அந்த அம்மா ஒரு பாசத்திற்காக வேண்டி பார்க்க வந்தால் அவர்களை பார்க்க விடுவதில்லை, திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. இப்படி ஏராளமான சடங்குகள் இவர்களாக ஒன்றை விளங்கிக் கொண்டு, இதுதான் அப்படித்தான், இது எங்க மூதாதையர்கள் எங்க குடும்பத்தில் இப்படித்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இஸ்லாத்துல இப்படி கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், மகரமானவர்கள் அல்லாத மற்றவர்களை பார்க்க கூடாது, சொந்த பந்தங்களை பார்த்துக்கலாம். பேர குழந்தைகள் இடத்துல எந்த பேர குழந்தைகளுக்கு இங்க ஏற்ற வித்தியாசம் கிடையாது. ஆண் வழியில வந்த பேர குழந்தை, பெண் வழியில வந்த பேர குழந்தைங்கிற வேறுபாடு கிடையாது. பேர குழந்தைகள் என்ன சொன்னால் எல்லாத்துக்கும் சரியான அந்தஸ்து தான், அதுல வேறுபாடு கிடையாது. இதெல்லாம் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது. அதுபோலத்தான் அந்த காலத்திலே இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பெண்களுக்கு சொத்தில் ஆண்களை பாகம் கொடுக்க மாட்டார்கள். எல்லா சொத்துக்களையும் ஆண்கள் தான் எடுத்துக் கொள்வார்கள். அந்த குடும்பத்தில் ஆண் இல்லாத ஒரு குடும்பம் இருக்குமானால் அந்த மனைவிக்கோ அல்லது பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கோ சொத்திலே பங்கு கிடைக்காது. அவர்கள் கொண்டிருந்த கொள்கை என்ன என்று சொன்னால், ஆண் தான் வாழெடுத்து போர் செய்ய போகிறான், குடும்பத்தை பாதுகாக்கிறான். எனவே வாழெடுத்து வாளை கையிலே பிடிப்பவனுக்குத்தான் வாழ் சுரிமையை தவிர வளையல் போடுகிற பெண்ணுக்கு வாழ் சுரிமை இல்லை என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஒரு முறை ரசோல்லா அவனத்திலே சாதுபரோ ரபியா என்று சொல்லுகிற சஹாபியினுடைய மனைவி ரசூலுல்லாவிடத்தில் வந்தார். ரசூலுல்லாவுடைய கணவர் சாதுபர் ரபியா இறந்து போய்விட்டார். அவருக்கு ஏராளமான சொத்துகள் இருக்கிறது, எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். சொத்து இருந்தாத்தான் அந்த காலத்திலையும் திருமணம் முடிப்பாங்க. இன்னைக்கு உள்ளது போலத்தான், எந்த வீட்டில் கிடைக்கும்ங்கிறது இருக்கும், கேட்க மாட்டோங்கிற கொள்கை உள்ளவங்கள் கூட இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்கிறது கிடையாது, இருக்கிற வீட்டில்தான் பொண்ணு எடுப்பாங்க. அங்க இல்லாத வீடான கேட்கணும், டிமாண்ட் பண்ணணும், இங்க அந்த பிரச்சனையே கிடையாது, எதுவுமே கேட்க வேணாம், தானா வந்துடும். அது மாதிரியான ஒரு குணம் அன்றைக்கும் இருந்தது. யாரும் ஒரு வீட்டிலே பெண் பேசுவதாக இருந்தால் அவருக்கு என்ன இருக்கிறது என்று தெரிந்து விட்டுதான் அந்த வீட்டுக்கு போவார்கள். ஆனால் என்னுடைய கணவர் விட்டு சென்ற பொருட்களை அவரது சகோதரர்கள் எடுத்து விட்டார்கள், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால என் பிள்ளைகளை யாருமே திருமணம் முடிக்க மாட்டார்களே யார சூழல்லா என்று கவலையோடு சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று பொறும், அல்லாஹ் இது விஷயமாக நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று சொன்னார்கள். திருக்குர்ஆன் வசனம் இறங்கியது, லிநசீபு மிம்மத்தசபு வலின்நிசாயி நசீபு மிம்மத்தசபின, பெற்றோர்கள் விட்டு சென்ற பொருள்களிலே ஆண்களுக்கு உள்ளது போல பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தார். அந்த காலத்தில் இருந்த அறியாமையை ஒவ்வொன்றாக அல்லாஹ் போக்கினார். ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வருகிற போது அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா திருமறை வசனங்களை இறக்கி வைத்தார். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இருக்கிற சூழ்நிலையில் திருக்குர்ஆன் அறிவை இந்த உலகத்திற்கு அறிவு சுடரை ஏற்படுத்தி இருக்கிறது. பெருமானார் சல்லாஸ்மி வாழ்வு முறை என்பது இந்த அகில மக்கள் அனைவர்களுக்கும் வெளிச்சமான வழியை காட்டியிருக்கிறது. அதை விட்டுவிட்டு அந்த காலத்திலே உள்ள சட்டத்தை இப்போ பின்பற்றக்கூடாது என்று சொல்வதோ, அது அப்போ பொருந்தும் எப்பாது பொருந்தாது என்று சொல்வதோ, ஒருத்தர் இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருந்து காபத்துல்லாவுக்கு போனார், அங்க போய் அங்க ஹரம் ஷரீஃபில் ஹஜ் செய்ய போன மனிதர் ஹஜ் எல்லாம் முடித்து விட்டு பேசுகிறார், இந்த வட்டியை வந்து அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், நம்ம போய் தமிழ்நாட்டுக்கு போய் நம்ம இருக்கிற ஆளுங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து இந்த வட்டியை தடை இல்லை அது கூடும் சொல்லி அறிவிக்க சொல்லணும். ஏன்னா அப்பதான் நம்ம வாழ்க்கை முன்னேறும். மலேசியாவில் இருக்கிற மகாதீர் முகமது என்ற ஒரு பிரதமர், அவர் பெரிய அறிவாளியை நினைச்சுக்கிட்டு அந்த காலத்தில் அவர் ஒரு புக் எழுதினார். ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னால் இந்த வட்டி என்பதை இஸ்லாமிய சமூகம் அங்கீகரிக்க வேண்டும், அப்போதுதான் இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் என்று எழுதினார். இதெல்லாம் யாருக்கு யார் தடை விதித்தது? திருக்குறானின் மூலமாக அல்லாஹ் தடை விதித்த செய்தியை அது ஆழமாக்க வேண்டும், அது எல்லாருமே சேர்ந்து அதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறார்கள்? அதுபோன்றுதான் இப்போது இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யணும், இந்த தலாக்குடைய பிரச்சனையில ஒரு முடிவு கொண்டு வரணும். பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இந்த 3 தலாக்கு சொல்ற விவகாரத்தை விட்டுவிட வேண்டும் என்று யாருடைய சட்டத்திற்கு மாறாக சொல்கிறார்கள், இவங்களுடைய அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளைக்கு மாறாக இவர்கள் இங்கே தீர்ப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது அறியாமை. எப்போது அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டானோ அதுதான் அறிவுபூர்வமானது, இந்த மனித குலத்திற்கு ஏற்றது, அதை விட்டுவிட்டு மாற்று வழியை தேடுவது என்பது அறியாமையாகும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு முன்னால் உள்ள அறியாமை வேறாக இருந்தது. ஆனால் இஸ்லாம் வந்த பிறகு, இவ்வளவு தெளிவான ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் வந்த பிறகு இந்த அறியாமை என்பது அதைவிட கொடுமையானது. அன்னைக்காவது சொல்றதுக்கு ஆள் இல்ல, ரசூலுல்லாஹ் வந்த பிறகுதான் சொன்னாங்க, அது வரைக்கும் சொல்றதுக்கு ஆள் இல்ல, அதனால அவர்கள் அதில் நிலைத்திருந்தார்கள். எல்லாமே கிடைச்ச பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பின்னால், சஹாபாக்களுடைய கருத்துக்களுக்கு பின்னால், இமாம்களுடைய ஆய்வுகளுக்கெல்லாம் பின்னால் இன்னும் இப்படித்தான் வர வேண்டும் என்று சொன்னால் இது அய்யாமுல் ஜாஹிலியா என்ற காலத்திலே வாழ்ந்த மனிதர்களை விட கொடுமையானவர்கள் தானே. இஸ்லாம் சொல்லி இருக்கிற அந்த நிலையை நாம் இங்கே பின்பற்ற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஃபர் மாதம் போது முதல் வார ஜுமா சஃபர் மாதத்திலும் இப்படித்தான் நிறைய மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் நாம் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல கல்யாணம் பண்ணானா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள். அல்லாஹ் சொன்னான், சப்பஜி நாக்கஹா என்று சொன்னான், உங்கள் இருவருடைய திருமணத்தை நான் நடத்தி வைத்தேன் என்று சொன்னான். வேற எந்த பெண்மணிக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, அந்த பெருமை கிடைக்கல. ஜெயினப் ரலியல்லாஹு மற்ற மனைமார்களே சொல்லி பெருமை பெற்றுக் கொள்வார்கள், உங்களை திருமணங்கள் எல்லாம் வானத்துக்கு கீழே உள்ளவர்களால் நடத்தப்பட்டது, என்னுடைய திருமணம் வானத்திற்கு மேலே உள்ள ரப்பினால் நடத்தப்பட்டது என்று பெருமையாக சொல்வார்கள். அது இந்த மாசத்தில் தான் நடைபெற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான வெற்றிகள் இந்த மாதத்தில் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். வரலாறு நீண்டது. இப்படியெல்லாம் இருக்கிற போது பழைய அந்த இஸ்லாம் சொன்ன பிறகும் இஸ்லாம் வந்த பிறகும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வல்லா சஃபர சஃபர் மாதம் எல்லாம் பீடை எல்லாம் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்ட சத்தம் எல்லாம் அப்படி துர்க்குறி கிடையாது, காக்கா சத்தம் எல்லாம் துர்க்குறி கிடையாது, பள்ளி சத்தம் எல்லாம் துர்க்குறி கிடையாது என்று சொல்லிவிட்ட பிறகு மீண்டும் அந்த நம்பிக்கையில இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இஸ்லாத்திற்குள்ளேதான் இருக்கிறோமா? சந்தர்ப்பத்திற்காக இஸ்லாத்தை பயன்படுத்திக் கொள்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் என்று சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே முழுவதுமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியூ குத்வாத்தி ஷைத்தான், இதுபோன்று ஷைத்தானுடைய வழியை பின்பற்றி போகாதீர்கள். ஷைத்தான் பொதுவா சொல்லிட்டான், ஷைத்தான் என்ன இப்லீஸ் தான் நினைக்க கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், மீ ஜின்னத்தி வன்னாஸ், ஷைத்தான் என்பவன் மனுஷனிலேயே இருக்கிறான் ஜின்னிலே இருக்கிறான் சொல்லிட்டான். அப்ப இது மாதிரி வழியெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் ஒவ்வொரு காலத்திலும் வருவார்கள், அவருடைய வழியை பின்பற்றி செல்லாதீர்கள். அப்படி யாருக்காவது இஸ்லாம் இந்த அளவுக்கு வந்த பிறகும் இவ்வளவு தெளிவான விஷயங்கள் சொன்ன பிறகும் ஒரு மனதிலே ஏதாவது தடுமாற்றம் ஏற்படுமானால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா உங்களை விட மிகவும் நுட்பமான அறிவுடையவன், சிறந்த கண்ணியமானவன் என்பதனை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நிலையிலே இஸ்லாத்தை பற்றி அறிந்திருக்கிற விஷயங்களை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதற்கு மாற்றமான எந்த கருத்துக்கும் நாம் இடமளித்து விடக்கூடாது என்பதை நினைவில் வைத்து, நம்மை விட அறிந்தவன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், ரசூலுடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள், அதற்கு பின்னால் தோன்றிய இமாம்கள், இவர்கள் எல்லாம் நம்மை விட சிறந்த அறிவாளிகள் என்பதை நம்பி அவர்கள் சொல்லுகின்ற இஸ்லாத்துக்கு சொல்லுகின்ற தத்துவங்களை, இஸ்லாம் இஸ்லாத்துடைய சட்டங்களுக்கு சொல்லுகின்ற விளக்கங்களை ஏற்றுத்தான் நாம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நாம் மனம் போன போக்கிலே ஈடுபட்டோம் என்று சொன்னால் நமது மார்க்கம் பாழாகிவிடும். இந்த உலகத்திலே மார்க்கத்தை பாழாக்கிவிட்டோம் என்று சொன்னால் மறுமையிலே ஒருபோது வெற்றி அடைய முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நேரான வழியை உறுதியாக தெரிந்து பின்பற்றுகிற நல்ல தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. இதை கேட்டு விடைபெறுகிறேன். வாஹ்ரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் கவுல்.